ஆஸ்திரேலிய தேர்தல் முறையில் எந்த தொகுதியிலும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எனப்படும் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையாகட்டும் அல்லது செனட் சபையாகட்டும் நீங்கள் அளிக்கும் வாக்கு நிச்சயமாக கருத்தில் கொள்ளப்படும். இதற்கு காரணம் பிரிஃபரன்ஷியல் ஓட்டிங் எனப்படும் வாக்கு கணிப்பு முறை. முதலில் ஆஸ்திரேலியாதான் இதனை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது என்ற வரலாற்று குறிப்பு, அதைத் தொடர்ந்து இது எப்படி வேலை செய்யும் என்ற விளக்கம், பின்னர் எதிர்வரும் தேர்தலில் இதன் தாக்கம் என்ன என்பது பற்றி இந்த விவரணத்தில் பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் கட்டாய வாக்கெடுப்பு என்பது உங்களுக்கு தெரியும். வாக்குரிமை உள்ளவர்கள் தேர்தல்களில் வாக்களிக்க தவறினால் தண்டப்பணம் கட்ட வேண்டும் என்பது கையை கடிக்கிற உண்மை. 1892 குயின்ஸ்லாந்து மாநிலத்திலும் 1919 ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலிலும் பிரிஃபரன்ஷியல் ஓட்டிங் வாக்கு கணிப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் அன்றிலிருந்து இன்று வரை அந்த வாக்கு கணிப்பு முறை பல மாற்றங்களை கண்டுள்ளது. கடைசியாக 1984 மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன. எதிர்வரும் தேர்தலை தொடர்ந்து மீண்டும் இந்த முறையில் மாற்றங்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை பற்றி பின்னர் பார்க்கலாம். தற்பொழுது இந்த பிரிஃபரன்ஷியல் ஓட்டிங் முறை எப்படி இயங்குகிறது என்று பார்ப்போம். பிரிஃபரன்ஷியல் ஓட்டிங் அடிப்படையில் எந்த ஒரு வேட்பாளரும் பெரும்பான்மை வாக்கை பெற்றால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார். சரி, யாரும் அப்படி அதிகப்படி வாக்கை பெறாவிட்டால் என்ன செய்வது? சிலர் இதை ஒரு சிக்கலான செய்முறை என்று நினைக்கிறார்கள். நாடாளுமன்ற பிரதிநிதிகள் தெருவில் இந்த பகிர்தல் செனட் சபை தெருவில் பயன்படுத்தப்படும் பகிர்தலிலிருந்து வித்தியாசமானது. இதனால்தான் சிலர் குழப்பமடையக்கூடும். முதலில் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் தெருவை பார்ப்போம். நாடாளுமன்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கு வாக்காளர்கள் ஒரு வேட்பாளரை அவர்கள் தொகுதிக்கு தெரிவு செய்கிறார்கள். எனவே எத்தனை வாக்காளர்கள் போட்டியிடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் இலக்கமிட்டு வாக்களிக்க வேண்டும். உதாரணமாக உங்கள் தொகுதியில் 7 வேட்பாளர்கள் இருந்தால் நீங்கள் தெரிவு செய்ய விரும்பும் வேட்பாளரின் பெயருக்கு எதிராக இலக்கம் 1 என்றும், அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக விரும்பும் வேட்பாளரின் பெயருக்கு எதிராக இலக்கம் 2 என்றும், கடைசியாக விரும்பும் வேட்பாளரின் பெயருக்கு எதிராக இந்த உதாரணத்தில் இலக்கம் 7 என்றும் அடையாளமிடுவீர்கள். வாக்குகளை எண்ணும் பொழுது ஒரு வேட்பாளர் 50% வாக்குகளையோ அதற்கதிகமாகவோ பெற்றுவிட்டால் இந்த பிரிஃபரன்ஷியல் ஓட்டிங் என்ற கணக்கிற்கே இடமில்லை. அல்லாத விடத்தில் ஒரு வேட்பாளர் பெரும்பான்மை வாக்கை பெறும் வரை அதிகுறைந்த வாக்குகளை பெற்றவரது வாக்குகள் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். எப்படி என்றால், அவருக்கு இலக்கம் 1 என்று வாக்கிட்டவர்கள் இலக்கம் 2 யாரை அடையாளம் காட்டியிருக்கிறார்களோ அவருக்கு அந்த வாக்குகள் செல்லும். கடைசியாக இருந்தவரது வாக்குகள் பகிர்ந்தளிக்கப்பட்ட பின்னரும் பெரும்பான்மை வாக்கை யாரும் பெறவில்லை என்றால் இரண்டாவது கடைசியாக வந்தவர் வாக்குகள் பகிர்ந்தளிக்கப்படும். இப்படியே இந்த பகிர்ந்தளித்தல் ஒருவர் பெரும்பான்மை வாக்குகளை பெறும் வரையில் தொடரும். எனவேதான் நீங்கள் இலக்கமிடும் போது உங்கள் விருப்புகளை முதலாவது வேட்பாளரோடு நிறுத்திவிடாமல் பட்டியலில் இருக்கின்ற அனைவரையும் வரிசைப்படுத்தி வாக்களிக்க வேண்டும். எத்தனை வேட்பாளர்களோ ஒன்றிலிருந்து அத்தனை இலக்கங்களை நீங்கள் பதியாமல் விட்டாலோ, ஒரு எண்ணை ஒரு தடவைக்கு மேல் பதிந்தாலோ உங்கள் வாக்கு செல்லுபடியற்றதாகிவிடும். இனி செனட் சபை தேர்தலில் பிரிஃபரன்ஷியல் ஓட்டிங் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று பார்ப்போம். செனட் சபையில் மொத்தமாக 76 உறுப்பினர்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் 12 உறுப்பினர்களும், ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரி, நார்தர்ன் டெரிட்டரியில் தலா 2 உறுப்பினர்களுமாக மொத்தம் 76. செனட் சபை உறுப்பினர்களின் அமர்வு காலம் 6 ஆதலால் ஒவ்வொரு தேர்தலிலும் மொத்த உறுப்பினர்களில் பாதி பேர் போட்டியிடுகிறார்கள். செனட் சபை தேர்தலில் கோட்டிற்கு மேலே ஒரு வாக்களிக்கலாம் அல்லது கோட்டிற்கு கீழே 1 எத்தனை வேட்பாளர்களோ அவ்வளவு பேருக்கும் இலக்கமிடலாம். எதிர்வரும் தேர்தலில் விக்டோரியா மாநிலத்தில் அப்படி வாக்களிப்பவர்கள் 1 to 97 இலக்கமிட வேண்டும். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 110. கோட்டிற்கு மேல் வாக்களிப்பதற்கு அதிக நேரம் எடுக்காத காரணத்தால் இதுவரை நடந்த ஆஸ்திரேலிய தேர்தல்களில் 95% வாக்காளர்கள் அந்த முறையில்தான் வாக்களித்திருக்கிறார்கள். செனட் சபை உறுப்பினர்கள் விகிதாசார பிரதிநிதித்துவ அடிப்படையில் தான் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அது என்னடா விகிதாசார பிரதிநிதித்துவம்? விளக்குகிறேன். ஒரு மாநிலத்தில் 7 ஒருவர் வாக்களித்தால், அதாவது 14.3% வாக்குகளை ஒரு வேட்பாளர் பெற்றால், அந்த வேட்பாளர் செனட் சபைக்கு நேரடியாகவே தெரிவு செய்யப்படுவார். அப்படி உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின் ஒவ்வொரு உறுப்பினரும் 14.3% வாக்குகளை விட எவ்வளவு அதிக வாக்குகளை எடுத்தார்களோ அந்த உபரி வாக்குகள் இரண்டாவது வேட்பாளருக்கு பகிரப்படும். முதற் சுற்றில் வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின் அவர்களது உபரி வாக்குகள் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கையால் பிரிக்கப்பட்டு இரண்டாவது தெரிவு வேட்பாளர்களுக்கு பகிரப்படும். இப்படி பகிரப்பட்ட பின்னரும் தேவைப்பட்ட எல்லா உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படாவிட்டால் மிக குறைந்த வாக்கு பெற்ற வேட்பாளர் கணக்கெடுப்பிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு கிடைத்த வாக்குகள் அந்த வாக்குச் சீட்டுகளில் இரண்டாவதாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும். செனட்சபை தேர்தலில் கோட்டிற்கு மேல் வாக்களித்திருந்தால் அந்த கட்சியின் அல்லது சுயேட்சை வேட்பாளரின் விருப்பு ஒழுங்கின் அடிப்படையிலும், கோட்டிற்கு கீழ் வாக்களித்திருந்தால் வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற ஒழுங்கும் கணக்கில் எடுக்கப்படும். இந்த வகையில் ஒரு மிகச்சிறிய கட்சி கூட செனட்சபையில் அங்கத்துவம் பெற வாய்ப்புகள் உண்டு. கோட்டின் மேல் வாக்களிக்கும் பலர் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் போது இவரை யாரடா தெரிவு செய்தது என்று ஆச்சரியப்படக்கூடும். எதிர்வரும் தேர்தலில் செனட் சபைக்கு 40 புதிய உறுப்பினர்களை வாக்காளர்களாகிய நாம் தெரிவு செய்ய வேண்டும். இந்த 40 வெற்றிடங்களை நிரப்ப போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 529. கடந்த தேர்தல் 2010 நடந்தபோது போட்டியிட்ட வேட்பாளர்களுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 1.5 மடங்கை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. வேட்பாளர்களின் எண்ணிக்கை என்றுமில்லாத அளவு அதிகரித்திருக்கிறது. கட்டாய வாக்களிப்பால் வாக்குச்சாவடிக்கு செல்லும் வாக்காளர்கள் பொறுமையுடன் 100 வேட்பாளர்களுக்கு சிரத்தி எடுத்து வாக்களிப்பதை விட கோட்டின் மேல் ஒரு இலக்கமிடுவது சுலபம் என்று அதை செய்வதை உணர்ந்த அரசியல்வாதிகள் அவர்களுக்கிடையே ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி விருப்பு வாக்குகளால் தம்மை எதிர்க்கும் கட்சிகளை தோற்கடித்து சிறிய கட்சிகளை செனட் சபைக்கு அனுப்புகிறார்கள். இது மக்கள் தேர்வுக்கு முரணானது என்ற வாதம் இப்பொழுது தலைதூக்கியுள்ளது. இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் முறையில் மாற்றங்கள் தேவை என்று பலர் வாதிட்டாலும், எதிர்வரும் தேர்தலில் நாம் இதன் அடிப்படையில்தான் வாக்களிக்கப் போகிறோம்.